தென்றல் ஜனவரி 2013 இதழில் பயணம் பகுதியில் கொல்லிமலை பாகம் 5. இதனை எழுதியுள்ளவர் பாஸ்டனிலிருந்து வட்டாயிருப்பு சுந்தர் அவர்கள். ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். மலையேறுவது ஒரு விதத்தில் கடினமானது என்றால் இறங்குவதை பற்றி கேட்கவே வேண்டாம். அதிலும் சரியான பாதை இல்லாத செங்குத்தான மலைச்சரிவில் இறங்கும் அனுபவத்தை எப்படி சொல்வது என்று தெரியவில்லை. திருச்சி மலைக்கோட்டை பிள்ளையார் இருக்கிறார் இல்லையா, ஆக்சுவலி 2 பிள்ளையார்கள். மலையடிவாரத்தில் இருக்கும் மாணிக்க விநாயகர் ரொம்ப சமர்த்து. சுற்றி பரபரப்பான கடைக்கணிகள், 10-15 அடி தள்ளி செருப்பு வைக்கும் இடம், எப்போதும் தேனீக்களாக மக்கள், வாகனங்களின் பேரிரைச்சல். அவரை தாண்டி சில படிகள் ஏறினால் இன்னொரு சிறிய தெரு வரும். அந்த தெருவுக்கு செல்வதற்காக செருப்புகளை கையில் எடுத்துக்கொண்டு, கன்னத்தில் தப்பு போட்டுக்கொண்டு மாணிக்க விநாயகரை சுற்றி ஏறி செல்லும் மக்கள் என்று ஏக கலேபரத்துக்கு நடுவில் அமைதியாக உட்கார்ந்திருக்கிறார் அவர். அந்த தெருவில் இடப்பக்கம் திரும்பி கொஞ்ச தூரம் நடந்தால் சில மாடுகள், அடிப்பம்பு, விளையாடும் சிறுவர்களை கடந்து மலையை குடைந்து பல்லவர்கள் அமைத்திருக்கும் அமைதியான குகை கோவில், ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக ஒட்டுவேலை எதுவுமில்லாத கல்லை குடைந்து தூண்களெல்லாம் செதுக்கி அமைக்கப்பட்ட அக்கோவிலை ஒரு வார்த்தை பேசாது அமைதியாக அணு அணுவாக பார்த்து கொண்டு நின்றிருந்த காலங்கள் நினைவுக்கு வருகின்றன. மாளிக விநாயகரை தாண்டி யானையிடம் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு நாணயங்கள் சில்லறையாக வைத்திருக்கவும் உஷாரான யானை அது நுழைவு சீட்டு வாங்கி 350 படிகள் நம்மை தாண்டி தாவி தாவி படு வேகமாக முந்திக் கொண்டு ஏறும் வாண்டுகளை பார்த்து பொறாமைப்பட்டு கொண்டே மூச்சிறைக்க நின்று நின்று ஏறி தாயுமானவரை தாண்டி கைப்பிடி கம்பிகளை பிடித்து கொண்டு ஒழுங்கற்ற கடைசி கட்ட படிகளையும் ஏறி கடந்தால் உச்சிப்பிள்ளையார் தாயுமானவர் கோவில் உள்ளே மேற்கூரையிலிருந்து கட்கூரை தொங்கும் ஒரே கல்லிலாலான சங்கிலிகளை பார்த்திருக்கிறீர்களா? அவ்வளவு பெரிய மலையில் எளிமையாக சிறிதாக உச்சிப்பிள்ளையார் கோவில். சுற்றிலும் திருச்சி மாநகரம், தூரத்தில் இக்கரையிலிருந்து அக்கறை வரை கரைபுரண்டு மணலோடும் காவிரி, அதன் மேல் வெட்டியாக வாகனங்களுக்கும் ரயில்களுக்கும் என சில பாலங்கள், அதை தாண்டி தென்னை மா வாழை நெல் வயல் என்று பச்சை பட்டாடை உடுத்தி ஜொலித்துக் கொண்டிருந்த இப்போது புற்றீசல் கட்டடங்களால் பச்சை கோவணத்தை அணிந்திருக்கும் ஸ்ரீரங்கம், சுற்றி நடக்கும் எல்லா அழிவுகளையும் இழிவுகளையும் பார்த்து கொண்டு நடக்கட்டும் நடக்கட்டும் என்று அலட்சிய பாவனையுடன் காவிரி நோக்கி கம்பீரமாக நிற்கும் அரங்கநாதர் கோவிலின் ராஜகோபுரம் என்று வீசி அடிக்கும் காற்றில் பறந்து விடாமல் அழிந்து நின்று கொண்டு பார்த்து ரசிக்கலாம். பிள்ளையாரை பார்த்து விட்டு படிகளில் இறங்கத் தொடங்கும் போது அப்படிகளின் ஒழுங்கற்ற தன்மையால் நம்மை தள்ளுவது போல ஒரு பிரமை எழும். இத்தனைக்கும் உச்சி பிள்ளையார் உட்கார்ந்திருப்பது கிட்டத்தட்ட 85 மீட்டர் உயரத்தில். இங்கே நாங்கள் இறங்கிக் கொண்டிருப்பது 1000 மீட்டருக்கு பக்கத்தில் நிற்கும் கொல்லிமலை. அங்கே படிகள், இங்கே கற்கள், பாறைகள். கற்பனை செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நாங்கள் இறங்க தூரத்தை பலமாக வெடிச்சத்தம் குறிப்பிட்ட கால இடைவெளியில் கேட்டுக்கொண்டே இருந்தது. மலைத்தொடரில் எங்கோ பாறைகளை வெடிவைத்து தகர்த்து பெயர்த்தெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் பேசாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டோம். இப்படித்தான் மதுரையில் மேலூர் அருகே மேலவளவு என்று நினைக்கிறேன் சில மலைகள் இருந்தன. இதே போல் அவ்வப்போது வெடிச்சத்தம் கேட்கும். மலைக்கப்பால் என்ன இருக்கிறது என்று அந்த பக்கம் செல்லும் போதெல்லாம் நினைத்துக் கொள்வோம். இப்போது ரொம்பவும் யோசனை செய்து கஷ்டப்படவெல்லாம் தேவையில்லை, ஏனெனில் இப்போது மலைகளையே காணவில்லை. அதை நினைத்துக் கொண்டிருக்கும் போதே இன்னொரு வெடிச்சத்தம். ஒரு நிமிடம் நின்று அதுவரை இறங்கியிருந்த மலையை திரும்பி பார்த்து கொண்டே, சில வருடம் கழித்து வந்தால் இருக்குமோ என்னவோ. அருகில் எங்கோ தண்ணீர் ஓடும் சத்தம். இறங்க இறங்க அந்த சத்தம் எங்களுடனே வந்தது. வெயில் ஏறி இருந்ததால் பயங்கரமாக தாகம் எடுக்க பக்கத்தில் ஓடை கீழே இருந்தால் நன்றாக இருக்குமே என்று நினைத்து அந்த சத்தத்தை பின்தொடர்ந்தோம். அரை மணி நேரம் ஆகியும் தண்ணீர் கண்ணில் தட்டுப்படாமல் கண்ணாமூச்சி ஆடியது. சீனிவாசன் கடைசியாக பாறைக்கடியில் ஊற்றாக ஓடிக்கொண்டிருந்த தண்ணீரை கண்டுபிடித்து விட்டார். அந்த சிறு ஓடையை நெருங்குவது அவ்வளவு எளிதான காரியமாக இல்லை. மொத்தமே சில அடிதான் தண்ணீர் கண்ணுக்கு தெரிந்தது. மற்றபடியெல்லாம் பாறைக்கடியில். அவர் ஏதோ சாகசமெல்லாம் செய்து ஒரு வழியாக அருகில் சென்று தண்ணீரை முகத்தில் அரைந்து கொண்டு குடித்து பார்த்துவிட்டு எங்களை பார்த்த பார்வையிலேயே அதன் அற்புத சுவை தெரிந்தது. காலி பாட்டில்களை கொடுக்க சொல்லி கை காட்ட நானும் பசுபதியும் குடித்துவிட்டு பையில் வைத்திருந்த காலி பாட்டில்களை அவரிடம் எரிந்தோம். அவர் நிரப்பி அனுப்பிய முதல் பாட்டிலை மின்னல் வேகத்தில் இருவரும் காலி செய்தோம். இயற்கை தரும் பரிசுத்த நீர் எங்களுக்குள் ஆத்மாவை நிரப்புவது போல் இறங்கியது. மற்ற பாட்டில்களை நிரப்பிக் கொண்டு மீண்டும் இறங்கினோம். ஏறும்போது கவட்டை மாதிரி பிரிந்ததே அந்த இடத்திற்கு சென்று சேர்ந்து விட்டோம். சிறு சிறு கற்களால் குவித்து செய்த பிரமிடு அப்படியே அங்கிருந்தது. அதை தாண்டி நடக்க இரண்டாவது அத்தியாயத்தில் நம்மை கடந்து சென்ற ஆடுகள் எல்லாம் பெரிய பாறையொன்றின் மீது ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தன. தலைமை ஆடு ஒன்று தாடிக்கார ஆடு எழுந்து வந்து பாறை விளிம்பில் நின்று எங்களை முறைத்து பார்த்தது. எங்கள் ஏரியாவுக்கு வராதே என்று சொல்லும் பார்வை அது. அவற்றை தாண்டி நீரோடிய பரந்த பாறை பரப்புக்கு வந்தோம். மரம் வெட்டும் சிறுவர்கள் அரிவாட்களோடு உட்கார்ந்து அரட்டை அடித்துக் கொண்டிருந்தார்கள். எங்களை பார்த்ததும் அரட்டையை நிறுத்திவிட்டு சிரிப்பை அடக்க கஷ்டப்பட்டார்கள். போட்டோ எடுங்கண்ணே என்றான் ஒருவன். எடுத்து கேமராவின் எல்சிடி திரையில் காட்டினோம். இன்னும் சிரித்தார்கள். ஸ்கூலுக்கு போலையா என்று பசு கேட்டான். இன்னைக்கு லீவுண்ணே, சுள்ளி பொறுக்க வந்தோம். போட்டோ அனுப்புறீங்களானே? அனுப்புகிறோம் என்று சொல்லிவிட்டு கிளம்பி கொஞ்ச தூரம் வந்ததும் தான் முகவரி வாங்காமல் வந்தது உரைத்தது. திரும்ப செல்ல தெம்பு யாருக்கும் இல்லை. அடுத்த தடவை பசு திரும்ப கொல்லிமலை ஏறும்போது அச்சிறுவர்களை பார்க்க நேர்ந்தால் கட்டாயம் முகவரி வாங்க சொல்ல வேண்டும். ஒருவேளை அச்சிறுவர்கள் சற்று பெரியவர்களானதும் இணைய தொடர்பு கிடைத்து கூகுள் ஆண்டவர் அருளால் இந்த படங்களை பார்க்கலாம். பழங்காலத்துல இந்த மலையெல்லாம் இன்னும் வயல்டா இருந்திருக்கும் இல்லையா என்றான் பசு. ஆமா, அப்பெல்லாம் ஆம்பளை ஆளுங்க மலை காடுகளுக்குள்ள தொழிலுக்காக போய் வர ரொம்ப நாள் ஆகும் இல்லையா? சில சமயம் மாச கணக்கா கூட ஆயிரும். அப்படி அவங்க கிளம்பும் போது வீட்டு பொம்பளை ஆளுங்க பூஜை எல்லாம் பண்ணி ஒரு கட்டு கட்டி தொங்க விட்டுருவாங்களாம். அப்புறம் ஏதாச்சும் எமர்ஜென்சி, அதுக்கு வீட்டுக்காரர் திரும்பி வரணுங்கிற சிச்சுவேஷன் வந்துருச்சுன்னா வீட்டுக்காரமா அந்த கட்டை பிரிச்சு கீழே போட்டுருவாங்களாம். அப்படி கீழே போடுறது காட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தகவல் மாதிரி எப்படியோ போய் அவங்க வீட்டுக்கு திரும்ப வந்துருவாங்களாம் என்று சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட எல்லா பக்கமும் ஆளுங்க இதை சொல்றாங்க. இன்னும் கூட இது வழக்கத்துல இருக்கு போல இருக்குது. அந்த கால எஸ்எம்எஸ் செய்தி என்றான். 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இன்னொரு சம்பவத்தை பத்தி சொல்றேன் என்று சொல்ல தொடங்கினான். சேஃப் அவுட்டோர்ஸ் என்ற மலையேற்ற குழுவை நடத்தி வந்தார் தேஜாமூர்த்தி. மலையேற்றத்தில் அனுபவசாலி, மலையேறும் குழுக்களுக்கு பயிற்சியாளர். தேஜாமூர்த்தியும் அவரது நண்பர்கள் வசந்தகுமார், பாஸ்கர் பாபுவை அழைத்துக் கொண்டு மாருதி வேனில் சாமுண்டீஸ்வரர் கோயில் அருகே ஒரு தேநீர் கடை பக்கத்தில் நிறுத்திவிட்டு மலையில் ஏறி புதிய வழித்தடம் ஒன்றை கண்டுபிடிக்க சென்றிருக்கிறார்கள். திரும்ப வரவில்லை. உள்ளூர் மக்கள், காவல்துறை என்று ஏராளமானோர் அப்பகுதியில் தேடியது கொஞ்ச நஞ்ச நாள் அல்ல, கிட்டத்தட்ட 9 மாதம். சுபடே தெரியவில்லை. 10 மாதம் கழித்து மேற்கு தொடர்ச்சி மலைகளின் சூரடி காடுகளில் அரமனை குடா என்ற இடத்தில் மலைவாசிகள் 3 எலும்புக்கூடுகளை கண்டிருக்கிறார்கள். ஆடைகள், சாதனங்கள், ஏடிஎம் அட்டைகளை வைத்துத்தான் அம்மூவரை அடையாளம் கண்டிருக்கிறார்கள். அவர்கள் மலையேற தேர்ந்தெடுத்த பகுதி இருப்பதிலேயே அபாயகரமான கடினமான வழித்தடம், கடும் மழை, மூடு பனி, வழுக்கும் தரை, செங்குத்தான பாறைகள் என்று இயற்கை ஆவேசத்துடன் இருக்கும் பகுதி. வழி தவறி போனது, பசி, காட்டு மிருகங்களின் தாக்குதல் என்று அவர்களின் மரணத்திற்கு பல காரணங்கள் சொல்லப்படுகின்றன. மலையேறுவதில் ஜாம்பவான்களுக்கே அசம்பாவிதங்கள் நடக்கின்றன என்பதை பசு விவரித்த போது எனக்கு மயிர்கூச்செறிந்தது. இயற்கையை வெற்றி கொள்ள மனிதன் அதீத முயற்சி மேற்கொள்வது புதிதல்ல. இவை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. மலைகளின் பிரம்மாண்டம் மனிதனை குறுகி செய்வதில்லை, அவன் அவற்றை வெற்றி கொள்ள துடிக்கிறான். காடு, கடல், மலை என்று பறந்து விரிந்த இயற்கையை இவ்வுலகை தன் கட்டுக்குள் கொண்டு விட முயற்சிகளை தொடர்கிறான். இயற்கையின் விரல் சொடுக்கை கூட நாம் தாங்க மாட்டோம் என்பதையும் இதில் வெற்றி என்று ஒன்றுமே இல்லை என்ற உண்மையையும் மனித மனம் ஒப்புக்கொள்ள மறுக்கிறது. இயற்கை நம்மை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறது. நாம் தான் கண்களை திறந்து வைத்தபடியே உறங்கிக் கொண்டிருக்கிறோம். தொடரும். ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.